அறம்தனை அகம் சேர்க்கும் உயர்வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடரர் அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றிப் பணிகின்றேன். இந்த ஞான வேள்வியினை அக்கறையோடு நடத்துகிற அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். திருக்குறளை படித்து வாழ்வோம் என்ற உறுதியோடு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்கள். கடவுளுடைய அருளினாலே 10வது வகுப்பை எட்டியிருக்கிறோம். பரிமேலழகருடைய உரைப்பாயிரம் படித்து அதற்கு பிறகு கடவுள் வாழ்த்து என்கின்ற பாயிரத்தின் முதல் அதிகாரம் படித்து அதற்கு பிறகு வான் சிறப்பு படித்து நீத்தார் பெருமைக்கு இப்பொழுது படிக்க தொடங்கி இடையிலே நிற்கிறோம். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் என்று கருத தேவையில்லை. சில செய்திகள் ஆழ்மனதுக்கு போக வேண்டுமானால் அதை திரும்ப திரும்ப சொல்வதிலே குற்றம் இல்லை என்று நம்முடைய இலக்கண நூல்கள் சொல்கின்றன. கூறியது கூறல் குற்றம் என்றாலும் ஒரு விஷயத்தை அழுத்துவதற்காக கூறியதை கூறியலாம் என்று நம்முடைய இலக்கிய நூல்கள் அனுமதி தருகின்றன. அந்த அடிப்படையிலே அறம்பொருள் இன்பமாகிய முப்பால் நூலுக்கு பாயிரம் அடியற்றுகிறார். அந்த பாயிரத்திலே 4 அதிகாரங்களை அமைக்கிறார். அதிலே 3 அதிகாரங்கள் அறம்பொருள் இன்பம் என்கின்ற அந்த 3 விடயத்தையும் எப்படி நாம் புரிந்து கொள்வது என்கின்ற அடிப்படையிலே 3 அதிகாரங்களும், 1 அதிகாரம் அறத்துப்பாலுக்கு முன்னுரையாக அமைகிற அதிகாரமுமாக 4 அதிகாரங்கள் பாயிரத்திலே அமைக்கப்படுகின்றன. இயற்கை என்கின்ற பிரபஞ்ச ரகசியத்தை அறங்களை உட்புகுத்தி இறைவன் படைத்து வைத்திருக்கிறான். ஆகவே அறம்பொருள் இன்பம் என்கின்ற இந்த பெரிய விஷயங்கள் எல்லாவற்றுக்கும் மூலகாரணனாக இருக்கிறவன் அவன்தான். அதனாலே அவனுக்கு முதல் வணக்கம் செய்கிறார். அந்த இயற்கையிலே அறரகசியங்களை பொதித்த கடவுளை வணங்கி முதல் அதிகாரத்தை தொடங்குகிறார். கடவுள் வாழ்த்துக்கும் முப்பாளுக்குமான தொடர்பு புரிகிறது. அதற்கு அடுத்ததாக இந்த உலகத்திலே அறம்பொருள் இன்பம் ஆகிய மூன்றும் நிலைக்க வேண்டுமானால் மழை அவசியம் என்ற அடிப்படையிலே வான் சிறப்பு கூறுகிறார். அதற்கு அடுத்ததாக 3வது அதிகாரத்திலே இயற்கையிலே பொதிந்திருக்கிற ரகசியங்களை அறரகசியங்களை உலகத்துக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்கள், தாம் தெரிந்து உலகத்துக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்கள் யோக காட்சி வாய்த்த ஞானியர்கள் என்றபடியால் அந்த ஞானம் முற்றும் துறந்த துறவிகளுக்குத்தான் வரும் என்ற அடிப்படையிலே 3வது அதிகாரமாக நீத்தார் பெருமை சொல்கிறார். நீத்தார் பெருமையிலே எத்தனை குரல் படித்து விட்டோம்?
5 குரல் படித்து
விட்டோம். அதிலே முதல் குரலிலே எப்படி நீத்தாருடைய பெருமை முதல் 3 குரலிலே சொல்லுகிறார். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணவல் துணிவு என்பது முதல் குரல். ஒழுக்கத்து நீத்தல் என்பது ஒழுக்கத்தின் கண் நின்று நீத்தல் என்று பிரித்து, ஒழுக்கத்தின் கண் நின்று நீத்தலாவது என்ன என்று பரிமேலழகர் அற்புதமான ஒரு விளக்கம் சொல்லுகிறார். அதெல்லாம் மனதுக்குள்ளே பதிவு செய்ய வேண்டிய விஷயங்கள். அறம்பலர பாவம் தெய்யும், பாவம் தெய்ய அறியாமை நீங்கும். அறியாமை நீங்க நித்த நித்தியங்களுக்கு வேறுபாட்டுணர்வும் இம்மை மருமை இன்பங்களை ஒவ்வொருக்கும் அளிதன் மாலதாகிய காரணமாகிய பயனில் முயற்சிகளை நீக்கி யோக முயற்சியில் ஈடுபடுவார்கள். யோக முயற்சியில் ஈடுபட்டால் நான் எனது என்கின்ற அகங்காரமும் எனது என்கின்ற மமகாரமும் நீங்கும், அது நீங்கினால் இறைவனை அடையலாம். இதுதான் ஒழுக்கத்தில் நின்று நீத்தல் என்று அதற்கு பரிமகழகர் விளக்கம் சொல்கிறார். அதற்கு பிறகு மூன்று குரலிலே அதை தொடர்ந்து வருகிற இன்னும் இரண்டு குரலிலே நீத்தார் பெருமையை சொல்லிவிட்டு அதற்கு நாலாவது குரலிலே இந்த குரல் படிங்கள்.
புறனும் தொட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து.
தம்முடைய புத்தியினுடைய பலத்தினாலே பொறிகளை புலன்பயப்படுத்த விடாமல் தடுக்கக்கூடிய அந்த துறவிகள் வீட்டுலகின் கண்ணிலே விளைகிற வித்தாக இருப்பார்கள் என்று நாலாவது குரல் சொன்னார். ஐந்தாவது குரல்,
ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புள்ளார் கோமான் இந்திரனே சாலும் கரி.
அந்த உரணின்னும் தொட்டியால் ஓரைந்தும் காத்தவர்களுக்கு வருகிற ஆற்றலினுடைய பெருமை சொல்கிறார். இந்திரனே அவர்களிடம் சாபனைட்டு நிற்கிறான், முனிவர்களாலே வழங்கத்தக்க கடவுளாகிய இந்திரனே முனிவரிடம் சாபமேற்று நிற்கிறான் என்றால் அதுதான் ஒற்றுந்திறந்த முனிவர்களுடைய பெருமை என்று அந்த குரலிலே விளக்கம் செய்கிறார். அதற்கு அடுத்த குரல் இப்ப படித்துக் கொண்டிருக்கிறோம்.
செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் செயற்கு அறிய செய்வார் பெரியர் ஒத்த பிறப்பினராய மக்களுள் செய்தற்கு எளியவற்றை செய்யாது அரியவற்றை செய்வார் பெரியார் செயற்கு அறிய செய்கலாதார் சிறியர் அவ் எளியவற்றை செய்து அரியவற்றை செய்ய மாட்டாதார் சிறியர்.
இது நேற்று நாங்கள் படித்த குரல். திருவள்ளுவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், முற்றுந்துறந்த முனிவர்கள் என்று ஒரு ஜாதி இல்லை, அல்லது ஆகாயத்திலே இருந்து அவர்கள் திடீரென்று தோன்றியவர்கள் அல்ல. நம்மை போல கருவிலே வந்து ஒரு தாயினாலே சுமக்கப்பட்டு பெற்று பெறப்பட்டு இந்த உலகியல் வாழ்க்கையிலே வாழ்ந்து விடுபட்டவர்கள் தான் அவர்கள். ஆகவே அவர்களுக்கு நாம் முற்றும் திறந்த முனைவர் என்றவுடனே அவரை ஏதோ வேற உலகத்திலிருந்து வந்தவர் என்பது போல நினைத்தால் அவருக்கும் நமக்குமான தொடர்பு அற்று போய்விடும். அவர்களுடைய பெருமை தெரியாது. நம்மால் சாதிக்க முடியாததை அவர்கள் நம்மை போலவே பிறந்து சாதித்து நிற்கிறார். அவர்களுடைய பெருமையை சொல்கிறார். உயர்ந்தவர்களுக்கு அந்த பெருமை வரும். அரியனவற்றை செய்து எளியனவற்றை செய்யாமல் விடுவார்கள். நாம் எளியனவற்றை செய்து அரியனவற்றை செய்யாமல் விடுவோம். இதுதான் வேதம் என்கிறார்.
செயற்கு எளிய ஆவன மனம் வேண்டியவாறே அதனை பொறிவழிகளால் புலன்களில் செலுத்தலும் வெகுளும் வெகுதலும் முதலாயின.
பரிமேலகருக்கு ஒன்று தெரியும், நாம் அக்கறையோடு படித்தால் எந்த இடத்திலே விளக்கம் போதாது என்று நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு விளக்கம் சொல்வார். எளியனவற்றை செய்து அரியனவற்றை செய்யாமல் விடுதல், அது சிறியர் இயல்பு. அரியனவற்றை செய்து எளியனவற்றை செய்யாமல் விடுதல், அது பெரியர் இயல்பு என்று சொன்னார். அப்போ உடனே அடுத்த கேள்வி வரும், அந்த அரியணை என்பது எது எளியணை என்பது எது என்று கேள்வி வரும். அதை தெரிந்து கொண்டு அதற்கு விளக்கம் சொல்கிறார் பெருமகளர்.
செயற்கு அறிய ஆவன இயமம் நியமம் முதலாய என்வகை யோக உறுப்புகள் நீரில் பலகால் மூழ்கல் முதலாய நாளிரு வழக்கின் தாபத பக்கம் என்பாரும் உணர் அவை நியமித்துள்ளே அடங்கலின் நீத்தாரது பெருமைக்கு இயலாமை அறிக.
செயற்கு அறிய என்று சொன்னாலே அது என்ன? செயற்கு எளிய முன்னமே சொல்லிவிட்டார், பொறியலை புலன்கள் வழி செல்ல விடுதல், அது நாம் எல்லோரும் செய்கிற வேலை. ஆகவே அது சொல்லாமலே நமக்கு புரியும். அதாவது ஒரு ஆசை வந்து விட்டால் உடனே மனதை அந்த பொறி வழியாக சென்று புலனை அனுபவிக்க செய்வது என்பது நம் எல்லோருடைய இயல்பு. அவர்கள் அதை தடுப்பார்கள், ஞானியர்கள் அதை தடுத்து நிற்பார்கள். தடுப்பதற்கு அவர்கள் யோக முயற்சிகளிலே ஈடுபடுவார்கள். யோக முயற்சி என்பதை நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நம்முடைய சமயத்திலே கடவுளுடைய வழிபாட்டை மூன்று நான்கு விதமாக பிரிக்கிறார்கள். சரியை கிரியை யோகம் ஞானம் என்று நான்கு, அதை நான்கு பாதங்கள் என்பார்கள். சைவநாட் பாதங்கள் என்று அதற்கு பெயர். கடவுளை வழிபடுகிற முறையை நம்முடைய சமயம் தெளிவுபட பிரித்திருக்கிறது. எங்களுடைய சமயத்தினுடைய சிறப்புகளிலே அது ஒன்று. எல்லாரும் ஒருநிலைப்பட்ட வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்வது தவறு என்று நம் பெரியவர்கள் கருதினார். இப்ப சில சமயங்களிலே இன்றைக்கு பல பேர் சொல்லுகிறார்கள், இந்த சைவ சமயத்திலே தான் ஒரு ஒழுங்கு இல்லை, அல்லது இந்துக்களிடம்தான் ஒரு ஒழுங்கு இல்லை. ஏன் அந்த ஒழுங்கு இல்லை என்றால், ஒருவர் கோயிலுக்கு போகிறார், போகிற நேரத்திலே இன்னொருத்தர் வருகிறார், ஒருவர் பாடுகிறார், பாடுகிற நேரத்திலே ஒருவர் ஆடுகிறார். ஒரு சீர்பட்ட ஒழுங்கு என்பது கோயில்களிலே இல்லை. ஆனால் மற்ற கோயில்களை பாருங்கள், வருவதால் எல்லாரும் ஒரே நேரத்திலே வருகிறார்கள், ஒரே நேரத்திலே உட்காருகிறார்கள், ஒரே நேரத்திலே பூஜை பூசை முடிந்தால் ஒரே நேரத்திலே போய்விடுகிறார்கள். இந்த ஒழுங்கு உங்களிடம் இல்லையே என்று சில பேர் கேட்பார்கள். நான் அவர்களுக்கு சொல்லுகிற பதில், இந்த ஒழுங்கின்மை தான் எங்களுடைய ஒழுங்கு. இதை நீங்கள் ஒரு 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 வித்தகம் பண்ணுவதாக நினைக்க வேண்டாம், உண்மையிலேயே சொல்லுகிறேன். அதுக்கு நான் அவர்களுக்கு சொல்வது, நாம் ஒவ்வொருவரும் வேறுபட்டு இருக்கிறோம். அதை முதலிலே தெரிந்த உலகத்திலே நாம் என்று உங்களையும் என்னையும் சொல்லவில்லை, இந்த உலகத்திலே இருக்கிற ஒவ்வொருவருமே ஒருவரை போல இன்னொருவர் இல்லை, ஒருவருடைய உணர்வோடு இன்னொருவர் இல்லை. இது இறைவன் படைப்பினுடைய ரகசியம். அது ஏன் அப்படி படைத்தான் என்பதை நான் பின்னாலே சொல்லுகிறேன். ஆனால் வாழ்க்கையிலே காணுகிறோம், ஒரு அண்ணன் தம்பி என்றால் ரெண்டு பேருக்கும் இடையிலே 1000 வித்தியாசம் இருக்கிறது, கணவன் மனைவிக்கு இடையிலே 100,000 வேறுபாடுகள் இருக்கின்றன. இதெல்லாம் நாம் காணுகிற ஒன்று. ஒருவர் போல் ஒருவர் இல்லை. ஒருவர் போல் ஒருவர் இல்லாத ஒரு அமைப்புக்கு ஒரே விதமான வழிபாடு எப்படி பொருந்தும்? நான் இதை சொல்லுகிறவர்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு உதாரணம், ஒரு பாடசாலை அல்லது ஒரு கல்லூரி, 1ஆம் வகுப்பிலே இருந்து 10ஆம் வகுப்பு வரையும் அந்த பாடசாலையிலே இருக்கிறது என்று வையுங்கள். 1000 பேர் படிக்கிறார்கள், ஒரு வகுப்பிலையும் 100 பேர் படிக்கிறார்கள். நான் கேட்கிறேன், இந்த 100 பேர் ஒவ்வொரு வகுப்பிலையும் 100 பேர் என்றால் குறிப்பிட்ட வயதுக்குள்ளே உள்ளவன் முதல் வகுப்பிலே, அடுத்த வயதிலே அழுகிறார், அடுத்த வயது அப்படி போகிறது. இப்ப நான் கேட்கிறேன், இந்த பாடசாலை முறை தான் நாங்கள் எங்கும் நடத்துகிறோம். இன்னொரு பாடசாலை பற்றி சொல்லுகிறேன், அங்கேயும் 1000 மாணவர்கள் இப்படித்தான், 5 வயசுலிருந்து 18 வயசு வரையும் மாணவர்கள். ஆனால் அந்த பாடசாலையிலே ஒரே வகுப்பு தான், அந்த பாடசாலையிலே ஒரே வகுப்பு தான், சிலபஸ் ஒரே சிலபஸ் தான், கற்பிக்கிற ஆசிரியர் ஒரே ஆசிரியர் தான், பரீட்சை தாள் ஒரே பரீட்சை தான், எல்லாரையும் ஒன்றா இருத்தி பாடம் படிப்பிக்கிறது. எந்த கல்லூரி உருப்படும்? நான் கேட்கிறேன், வகுப்புகள் பிரித்து அவரவருக்கேற்ற பாடம் சொல்லிக் கொடுத்து அவரவருக்கேற்ற பரீட்சை வைத்து அவர்களை மேல் நோக்கி நகர்த்துவது சரியா? பேதம் எதற்கு என்று விட்டு எல்லாரையும் ஒன்றாக இருத்தி விட்டு ஒரே பாடத்தை படிப்பித்து ஒரே சோதனையை செய்தனால் 5 வயசு பிள்ளையும் 15 வயசு பையனும் ஒரே சோதனையை எழுத முடியுமா? அப்படி எழுதினால் அது சரியாக இருக்குமா? எந்த பாடசாலை உருப்படும் என்று கேட்டால் உங்களுக்கு தெளிவாக தெரியும், பகுதிகள் பிரித்து அவரவர் தகுதிக்கேற்ப படிப்பிக்க வேண்டும். சாதாரண கல்வியே அப்படித்தான் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டியிருக்கிறது என்றால், வேறுபட்டவர்களுக்கான சமய வழிபாட்டிலே எல்லாருக்கும் பொதுவான ஒரு வழிபாடு எப்படி இருக்க முடியும்? நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? நான் என்னுடைய நிலை வேறு, உங்கள் நிலை வேறு, எல்லாரும் ஒரே மாதிரி உட்காருங்கள் இருங்கள் என்று வழிபட வைத்தால் அந்த வழிபாட்டிலே பயன் வர முடியாது. சும்மா உட்கார வச்சிடலாம், எல்லா பிள்ளைகளையும் ஒன்றா உட்கார வச்சு ஒரே ஆசிரியர் ஒரே பாடத்தை சொல்லி சும்மா பயன்படுத்தி உட்கார வைக்கலாமே தவிர பயன் விளையுமா என்றால் விளையா. இதை நம்மவர்கள் புரிந்து கொண்டார், நம் பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள் புரிந்து கொண்டு எல்லாருக்கும் ஒரு வழிபாடு என்பதை அவர்கள் ஏற்கவில்லை. அடிப்படையிலே பிரிக்கிறார், வழிபாட்டை அடிப்படையிலே பிரிக்கிறார்கள். எப்படி பிரித்தார்கள் என்றால், அது ஒரு அடிப்படை பிரிவு தான். அந்த பிரிவை பெரு விரித்து கொண்டே போவார்கள். நம்ம சமயத்திலே நம்ம தமிழ்ல இருக்கிற கஷ்டம், ஒரு சின்ன விஷயத்தை கஷ்டப்பட்டு நாங்கள் விளங்குவோம் என்று விளங்கி முடிச்சு விட்டா அதுதான் ஆரம்பம் என்பது, பயமுறுத்துகிற மாதிரி ஒரு உணர்வு வரும். அப்போ இந்த வழிபாட்டை எப்படி பிரிப்பது என்று தீர்மானித்தவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், முதலிலே வழிபாடு மனிதர்களுக்கு எவருக்கானாலும் முதலிலே வழிபாடு புறத்திலே தான் ஆரம்பமாகும். புறத்திலே தான் அவனுக்கு பெரிய பக்தி வந்து உருகி மெய்யுருகி கும்பிடுவதெல்லாம் திடீரென்று ஒருத்தனுக்கு வர வாய்ப்பே இல்லை. அப்படி அப்படி ஒருத்தனுக்கு வந்தா சொன்னா அவன் போய் சொல்லுகிறான் என்று அர்த்தம். சமயத்திலேயாவது நான் உண்மையாக இருக்க வேண்டாமா? அப்போ அந்த நிலையிலே இவர்கள் சொன்னார்கள், முதல் வழிபாடு புறத்திலே தொடங்கும். இந்த இளைஞர்களை பார்த்தால் இந்த அம்மா அப்பா பெற்றோர்கள் கஷ்டப்படுத்துவார்கள், கோயிலுக்கு போடா கோயிலுக்கு போடா என்றால்
அவன் அவர்கள் கஷ்டத்துக்காக போய் உள்ளுக்கே வரமாட்டான். வாசல்ல இப்படி விபூதி இருந்தா இப்படி தொட்டு இப்படின்வான்.
உடனே சைவம் படித்தவருக்கு ரொம்ப கவலை. திருவள்ளுவர் திருநூறு பூசுறதுக்கு ஒரு முறை இருக்கிறதே, அது ஒத்துழனமாக புசவனம், திரிகுண்டரமாக புசவனம், இந்த பாடம் எல்லாம் படித்த கஷ்டம் எல்லாம் அவன்கிட்ட சொன்னா அவன் வர்ற கோயிலுக்கும் வராமல் விட்டு விடுவான்.
பொதுவா நீங்க இந்த பாருங்க, பைக்ல போறார்கள், பைக்ல போனா ஒரு தரம் எழும்பி இப்படின்றான். அவன்தான் அவனுக்கு வழிபாடு. இந்த வழிபாடு தவறா என்று கேட்டால் நம் சமயம் அதையும் ஏற்றுக்கொள்கிறது.
அது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த இந்துக்களினுடைய அடிப்படை சிந்தனை என்பது, வழிபாட்டு சிந்தனை என்பது ஆச்சரியமானது, அதை ஏற்றுக்கொள்கிறது.
ஏனென்றால் புறத்திலே வழிபாடு செய்யாமல் அகத்துக்கு வழிபாடு போகாது என்று தெரிந்து கொண்டார். புறத்திலே வழிபாடு செய்யப்படாது. புறத்திலே வழிபாடு செய்ய விட்டால் நஷ்டமா என்று கேட்டால் இல்லை. நாளடைவில் தேவை வருகிற பொழுது அது அகத்தோடு அந்த வழிபாடு தொடர்புபடும். இதை நம்பினார்கள் நம் பெரியவர்கள். நம்பிவிட்டு என்ன சொன்னார்கள், முதல் வழிபாடு புறத்திலே வழிபடுகிறாயா, ஒரு தப்பும் இல்லை. எப்படியாவது சும்மா உனக்கு பழக்கம் வேண்டாம், அம்மா அப்பா போன கோயில், அந்த கோயில் பக்கமா போற பொழுது ஒரு கை இப்படி என்கிறாயா, பரவாயில்லை பண்ணு, தப்பில்லை. அது ஆரம்ப வழிபாடு, அதுல ஒன்னும் தப்பில்லை. ஆரம்ப வழிபாடு செய்வதிலே ஒரு தப்பும் இல்லை. அந்த வழிபாட்டுக்கு சரியை வழிபாடு என்று பெயர் வைத்தார். அதற்கு சரியை, புறத்திலே வழிபடுவது. இதுக்கு எத்தனையோ விளக்கங்கள் சொல்வார்கள் எனக்கு, அதெல்லாம் சொன்னதெல்லாம் சரிதான், தப்பில்லை. நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த முறையிலே சொல்லுகிறேன். சும்மா பொதுவிலே வழிபாடு, இதை சரியை வழிபாடு. கொஞ்ச நாள் இந்த வழிபாடு செய்ய 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 தேவை ஏற்படுகிற பொழுது அந்த வழிபாடு அகத்தோடு தொடர்பு படும். வீட்டிலே பூஜை பண்ண மாட்டான், கடவுளை நினைக்க மாட்டான், ஒரு தேவாரம் சொல்ல மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான். சும்மா ஒரு தரம் அந்த இடத்துக்கு வந்துட்டு போய்விடுவான். இப்ப அந்த பையனுக்கே கல்யாணம் ஆகிவிட்டது, முதல் மனைவிக்கு முதல் பிரசவம், ஆஸ்பத்திரியில கொண்டு போய் போட்டு விட்டார்கள். அந்த உள்ள இருந்து டாக்டர் வெளியில வந்து கண்ணாடியை கழட்டி, எல்லா சினிமாவிலையும் அதனால சொல்றேன், கண்ணாடியை கழட்டிவிட்டு டாக்டர் சொல்றார், ரெண்டு வருஷத்துல ஒன்றுதான் பிழைக்க பண்ண முடியும் என்கிறார். இப்போ இந்த பையனை நீங்கள் பார்த்தீர்களானால் அவனுக்கு ரெண்டு வருஷம் வேணும். அந்த ஆஸ்பத்திரி வாசல்ல இருக்கிற பெஞ்சிலேயே போய் உட்கார்ந்துருவான். உட்கார்ந்து இவ்வளவு நாளும் இப்படி தொட்டு இப்படி திரும்பி பார்த்துட்டு போனானே, அந்த பிள்ளையாரை அவன் மனம் மூலஸ்தானம் வரையும் போகும். அதுவரையும் சும்மா தொட்டவன் இப்ப மனதாலே பற்றுவான், எனக்கு ரெண்டு உசுரையும் கொடு என்று கேட்கிறானே, அங்கே கிரியை வழிபாடு ஆரம்பமாகிறது. இதுதான் வழிபாட்டினுடைய இரண்டாவது நிலை. சரியை என்பது புறத்திலே மட்டும் வழிபாடு செய்வது, கிரியை என்பது புற வழிபாட்டை அகத்தோடு தொடர்பு படுத்துவர். நாங்க கிரியை என்றால் இந்த பூசை, அது பூசை எல்லாத்தினுடைய நோக்கமும் அதுதான், அகத்தை புறத்தோடு தொடர்பு படுத்துவதுதான் அதனுடைய நோக்கம். அப்போ அக வழிபாட்டையும் புற வழிபாட்டையும் சேர்க்க பழகிவிட்டால் அது கிரியை என்று அதற்கு பெயர். வெளியிலே செய்யற வழிபாட்டை கொஞ்சம் மனதுக்குள்ளையும் செய்ய பழக்குவது, இது இரண்டாவது நிலை வழிபாடு. இதிலே நீண்ட பயிற்சி நீங்கள் பெற்றுவிட்டால் பிறகு ஒரு எல்லையிலே என்ன வழிபடும், வெளியிலே வழிபட வேண்டிய தேவையே இல்லாமல் போகும். கோயிலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லாமல் போய்விடும். நாங்களில் இப்ப சில பேரை நான் பார்த்திருக்கிறேன், சில பேரை என்ன, பல பேர் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஊர்ல ஒரு முருகன் கோயில் இருந்தால் பழனிக்கு போக வேண்டும், திருச்செந்தூர் போக வேண்டும், அப்படி எல்லா இடமும் போனால்தான் திருப்தி. தப்பென்று நான் சொல்லவில்லை, அது இந்த ரிஷிகள் இந்த இடங்களிலே அதர்வுகள் இருக்கும், அது வாங்குவது சரி. ஆனால் அதை செய்யாவிட்டாலும் தப்பில்லை, அது புரிந்து கொள்ள வேண்டும். செய்வதிலேயும் தப்பில்லை, செய்யாவிட்டால் எவனுக்கு இங்க இருந்தே திருச்செந்தூரை நினைக்க முடியுமோ, பழனியை நினைக்க முடியுமோ, அவன் அங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது. தனக்குள்ளேயே வழிபடுவது, அதைத்தான் பெரும்பாலும் யோகிகள் செய்தார். யோகிகள் சித்தர்கள் பெரும்பாலும் அதைத்தான் செய்தார். அவர்களுக்கு இந்த புற வழிபாடு தேவையே இல்லை. புற வழிபாட்டை அவர்கள் கிண்டல் செய்வார்கள், கிண்டல் செய்வார்கள். எனக்கு அதுலேயும் உடன்பாடு இல்லை. இந்த சித்தர் பாடல்களை நாங்கள் சமய வரிசையிலே பெரிய அளவிலே சேர்த்து கொள்ளாமல் விட்டதற்கு காரணங்களிலே ஒன்று, நான் நினைக்கிற காரணங்களிலே ஒன்று, அவர்கள் இந்த கீழ் வழிபாட்டுக்காரர்களை கிண்டல் பண்ணுவார். அது தவறு. பிளஸ் ஒன்ல இருக்கிறவன் முதலாம் வகுப்பு மாணவன் ஒன்று ரெண்டு எண்ணினா கிண்டல் பண்ணுவதா? அதுபோல முதலாம் வகுப்புல ஒன்று ரெண்டு எண்ணுகிறவன் அவர் என்ன கையில எண்ணாமலே பதில் சொல்றார் தப்பு என்று சொல்ல முடியுமா? அவருக்கு அது சரி, இவருக்கு இது சரி, இதுதான் வழிபாட்டின். இதை புரிந்து கொண்டார்கள் என்று நம் அவர்கள் மேலே எனக்கு நல்ல மதிப்பு. ஆகவே பிழை சொல்ல சித்தர் ஒருத்தர் பாடுகிறார், கோயில் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறார், உள்ள போகிறார், ஆட்கள் கூட்டம் கூட்டமாக போகிறார்கள் கும்பாபிஷேகம். இவர் ரொம்ப நாளா அதுல உட்கார்ந்து இருந்தவர், இந்த கோயில் கட்டுறதையே பார்த்து கொண்டிருந்தார். இந்த தலைமை சிப்பி ஒரு கல்லை எடுத்து சோதித்தார். அதன் ஒரு பகுதி நல்ல கல், ஒரு பகுதி சிலை செய்வதற்கு பொறுத்து. கல்லுக்கே உயிர் உண்டு என்கிறார்கள், அது ஒரு தனி சாஸ்திரம். ஆண்கள் பெண்கள் அலிக்கல் என்று கல்லிலே இருக்கிறது. அப்ப எந்த சிலையை எந்த கல்லை வெத்து செய்ய வேண்டும் என்றெல்லாம் முறை இருக்கிறது. அதனால் தான் மாணிக்க வாசகர் புறவிகளை வரிசைப்படுத்துகிற பொழுது கல்லாய் மனிதராய் என்றார். கல்லும் ஒரு உயிர் என்கிறார். இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு ரொம்ப படிக்க வேண்டும், அது ஒண்ணும் கஷ்டப்படாது, புரிகிற காலத்திலே புரிய. இந்த கல்லை பிரித்தார், பிரித்து பார்த்தார் ஒரு பகுதி நல்லது, ரெண்டாக உடைத்தான் சிப்பி. அந்த நல்ல கல்லிலே மூலஸ்தானத்துக்கு விக்கிரகத்தை செய்து வைத்தார். பயனற்ற கல்லை கோயிலுக்கு வாசல்படியாக அமைத்தார். இந்த சித்தர் இதை பார்த்திருப்பார் போல இருக்கிறது, பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வருகிறவர் எல்லாம் இந்த காலை கழுவிட்டு அந்த வாசல்படியில தான் நல்லா மிதிக்கிறான். இந்த மண் போக மிதிக்கக்கூடிய அளவு மிதிச்சுட்டு உள்ள போய் கன்னத்துல போட்டு மூலஸ்தானத்தை கும்பிடுகிறான். இந்த சித்தருக்கு இது ஒரு விளையாட்டப்பட்டது. அவர் அதை பாடலாக்குகிறார். ஓசையுள்ள கல்லை நீர் உடைத்து ரெண்டாயாக்கியே வாசலிலே போட்ட கல்லை மழுங்கவே மிதிக்கிறேன். வாசலிலே போட்ட கல்லை மழுங்கவே மிதிக்கிறேன். பூசணைக்கு வைத்த கல்லில் பூவும் நீரும் சாத்துறேன். கடைசியா ஒரு கேள்வி கேட்டு, ஈசனுக்கு உகந்த கல்லு எந்த கல்லு சொல்லுமே? இதுல எதா சிவபெருமான் இருக்கிறார், இதை மிதிக்கிறே அதை போற ரெண்டும் ஒரு கல்லினுடைய பாதி பாதி என்று கேட்கிறார். இது அவர் நிலைக்கு சரி, ஆனால் நான் சொல்வேன், அவர் நிலையிலே இருந்து மற்றவர்களை நாம் இது செய்யக்கூடாது. எல்லா வழிபாடும் அவரவர் தரத்துக்கு. என் பசிக்கு நான் சாப்பிடுவது போல நீங்கள் சாப்பிட முடியாது. நான் முந்தியும் சொன்னேனோ தெரியவில்லை, மூன்று விஷயம் அவரவருக்காகத்தான் அவரவர் செய்ய வேண்டும். ஒன்று சாப்பிடுவது, நீங்கள் நல்லா இருக்கிறது என்று சொன்னது சில பேர் அப்படித்தான் பண்ணுவார்கள். அவர்களுக்கு பிடித்த சாப்பாட்டை வந்தவனுக்கு போட்டு ரொம்ப கருத்தில் படுத்துவார்கள். பாவக்காய், அவருக்கு பாவக்காய் பிடிக்கும், பாவக்காயிலேயே 10 வகையான ஐட்டம் பண்ணி வச்சிருப்பார். அதுல வேற மருத்துவ ஆலோசனை, டயபெட்டிக்கு பாவக்காய் தான் நல்லது, ஏற்கனவே வீட்டுல இருந்து கிளச்சு போனா அந்த பாவக்காயே தின்ன வேண்டி இருக்கும். அவர் விருப்பம், பாவக்காய் சில பேருக்கு பிடிக்கும், அதை நாம கண்டல் பண்ண முடியாது, அவருக்கு பிடிக்கிறது. ஆகவே உணவு அவரவர் பிடிச்சதை உண்ண வேண்டும். அது அவர் நல்லா இருக்குது இவர் நல்லா இருக்கிறாருன்னு சொல்றதுக்காக நான் சாப்பிட முடியாது. அதுபோல இரண்டாவது விஷயம் படிப்பு. நம் புத்தி எதிலே ஆர்வப்படுகிறதோ அதை படிக்க வேண்டும், அதுதான் படிப்பு. அதில் ஒரு சந்தேகம் வரும், அப்படியானால் இந்த ஆன்மீக படிப்பெல்லாம் படிக்க ஆர்வம் வராவிட, எனக்கு கெமிஸ்ட்ரியில தான் விருப்பமாக இருக்கிறது, பிசிக்ஸ்ல தான் விருப்பமாக இருக்கிறது, அப்ப நான் எனக்கு திருக்குறள் விருப்பம் இல்லை. ஒன்றும் தப்பு இல்லை, திருக்குறள் படிக்காதே, கெமிஸ்ட்ரியை நல்லா படி. எந்த படிப்பிலும் ஒரு எல்லைக்கு மேலே போனால் தொடப்போகிற இடம் ஒன்றாகத்தான் இருக்கு. மேகத்திலே இருந்து மழை துளிகள் விழுகின்றன, ஒவ்வொரு துளி ஒவ்வொரு இடத்திலே விழும். அதுபோலத்தான் அறிவு என்ற அந்த பெரிய மூலக்கூறிலே இருந்து கல்விகள் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் கணிதம் சமயம் என்று துளி துளியாக விழுகின்றன. எந்த துளிக்கூடாகவும் நீங்கள் ஒரு எல்லைக்கு மேலே போய்விட்டால் அந்த மேகம் தொடலாம். அறிவு என்பதை கடவுளை கும்பிடுவது சமயம் படித்து திருக்குறள் படித்து தான் கடவுள் கும்பிடாதவன் நினைக்காதீர்கள், கெமிஸ்ட்ரி படித்து கும்பிடலாம். ஒரு எல்லைக்கு மேலே படிக்கவன், அதாவது அந்த சாதாரண முதல் நிலை படிப்புக்கு மேலே போய்விட்டீர்கள் ஆனால் அது கூடாகவும் கடவுள் தெரிவார், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே இந்த இந்த வழிபாட்டு நிலையிலே ஒரு நாம் இருக்கிற நிலைக்கு மற்றவர்கள் வர வேண்டும் என்று சொல்லக்கூடாது. படிப்பு இரண்டாவது விஷயம். மூன்றாவது வழிபாடு. வழிபாடும் ஒருவருக்கு மேலே ஒருவர் திணிக்காதீர்கள், இது என்னுடைய புத்திமதி. ஏனென்றால் நான் பெரும்பான்மையினரை பார்க்கிறேன், நான் கும்பிடுவது போல என் பிள்ளை கும்பிட வேண்டும். உனக்கு என்ன பழக்கம் இல்லையா, அதை பூச மாட்டாயா இதை பூச மாட்டாயான்னு நாம ஒன்றும் வேண்டாம், அதை அவர் பார்த்துக் கொள்வார். அவனை கும்பிட வைக்கிற வேலை அவனுடையது. வழிபடுத்தலாம், இப்படி செய்வது நல்லது என்று சொல்லலாம். நெருக்கடிகள் கொடுக்கக்கூடாது, கொடுத்தால் அதுல வெறுப்பு தான் வரும். அவரவர் விருப்பப்படி ஒருவர் வழிபடுவது போல மற்றவர் வழிபட வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்றபடியால் தான் இந்த பிரிவுகளை பிரித்து நம் சமயத்திலே வைத்திருக்கிறார்கள். அப்போ யோக வழிபாடு என்பது கடவுளை அகத்துக்குள்ளேயே காண்பது. திரும்ப ஒரு தரம் சொல்கிறேன் பாருங்கள், கிரி சரியை புறத்திலே வழிபடுவது, கிரியை அகத்திலும் புறத்திலும் வழிபடுவது, யோகம் அகத்திலே மட்டும் வழிபடும். இது மூன்றாவது வழிபாடு. நாலாவது வழிபாடு என்ன என்றால் ஞானம் என்று ஒரு வழிபாட்டை வைத்தார். ஞானம் சரியை கிரியை யோகம் ஞானம், இந்த நான்கு நிலை. இதுல என்ன ஞானம் என்ற நிலை என்னவென்றால் இறைவனோடு இரண்டரை கலந்து போதல். நேற்று யாரோ கேள்வி கேட்ட பொழுது நான் பதில் சொன்னேன், இந்த இரண்டரை கல மற்ற வழிபாடுகள் சரியை கிரியை யோகத்திலே வழிபடுகிறவன் வழிபாடு வழிபாட்டு அனுபவம் என்ற மூன்றும் இருக்கு. சரியையில இருக்கும், கிரியையில இருக்கும், யோகத்திலே இருக்கும். வழிபாடு செய்கிறவன் வழிபாடு வழிபாட்டு அனுபவம் இந்த மூன்றும் இருக்கும். ஞானத்திலே ஒன்றுதான் இருக்கு. அங்கே வழிபாடு செய்கிறவன் இருக்க மாட்டான், வழிபாடு பொருள் இருக்காது, வழிபாட்டு அனுபவம் இருக்காது. அப்படியானால் என்ன என்றால் நான் அதுவாகி விடுவேன். நமக்கு புரிகிறது கொஞ்சம் கஷ்டம், நான் அதுவாகி விடுவேன் என்பதை நாம் புரிகிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் சில அனுபவங்களே அதை தெரிந்து கொள்ளலாம். நான் அண்மையிலே ஒரு நாள் வீதியிலே போய் கொண்டிருக்கிறேன், அப்படி நடந்து போய் கொண்டிருக்கிறேன். எனக்கு முன்னாலே ஒருவர் சைக்கிளிலே போறார். அவருக்கு முன்னாலே ஒருத்தர் ஒரு நீண்ட இரும்பு கம்பியை தோளிலே வைத்து சைக்கிள்லே போறார். சைக்கிள்ல அப்படி வரிசையில போறோம். போனால் அந்த காட்சியை நான் பார்த்து கொண்டு போறேன். முன்னுக்கு சைக்கிள்ல கம்பி போகுது, கம்பி இப்படி நீட்டி கொண்டிருக்கிறது. அதுக்கு பின்னாலே ஒருத்தர் சைக்கிள்ல போறார், பின்னாலே நான் போகிறேன். திடீரென்று முன்னுக்கு அந்த கம்பி கொண்டு போன சைக்கிள்காரன் பிரேக் பிடிச்சிட்டான். பிடிச்சா கம்பி நிக்குது. உடனே இந்த பின்னாலே அவருக்கு பின்னால போய் கொண்டிருந்தவர் தலையே இப்படி என்றார். என்ன காரணம், கம்பி குத்தி விடுமோ என்ற பயத்தில் இப்படி என்றார். அது சரி, நான் இந்த ரெண்டு பேரையும் பார்த்து கொண்டு போனேன். நான் ரொம்ப தூரத்தில் இருக்கிறேன், நானும் தலையே இப்படி என்றேன். ஏனென்றால் நான் அதுவாகி விட்டேன். என்னை குத்தக்கூடிய வாய்ப்பிலே நான் அந்த தூரத்திலே நான் இல்லை. ஆனாலும் அதை பார்த்து கொண்டு வந்த உடனே அந்த அனுபவம் என் அனுபவமாக மாறி நான் அவனாக மாறி அவன் தலை திருப்புறது போல நானும் தலையை திருப்புகிறேன். இப்படி அங்கங்கு ஒவ்வொருத்தருக்கும் அனுபவம் இருக்கும். அந்த இடத்திலே நான் அதுவாக மாறுகிறேன். அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஞான வழிபாட்டிலே இறையோடு ஒருவன் கலந்து போகிறான். கலந்து போகிறான் என்றால் அது பெரிய விஷயம். கலந்து போகிறான் என்றால் அதுவாக மாறிவிடுவதல்ல, அதனோடு சேர்ந்து விடுவது. எப்படி சேர்வது என்பதற்கு ஒரு நல்ல சொற்பிரயோகம் வைத்தார்கள், இரண்டரை கலத்தல். இரண்டரை கலத்தல் என்ற சொல்லை புரிந்து கொண்டாலே அதுக்குள்ளே எல்லாம் பெரிய பெரிய, அதாவது அது பெரிய ரகசியங்களே அதுக்குள்ளே வைத்தார்கள். இரண்டரை கலத்தல் என்றால் இரண்டு இல்லாமல் போகும்படி கலத்தல். உடனே இது ரொம்ப புரியுதே சார், ஒன்றாக கலத்தல் அது தனி சொல்ல வர்றீர்கள் என்றால் இல்லை. ஒன்றாக கலத்தல் என்றால் ஒன்றாக கலத்தல் என்று அவர்களுக்கு சொல்ல தெரியாதா? ரெண்டாக ஒன்றாக கலத்தல் என்றால் ஒன்றாக கலத்தல் சுயன் ரெண்டு அறக்கலத்தல் என்று இவ்வளவு நீட்ட விட வேண்டும். ஒன்றாக கலத்தல் என்றால் நான் அதுவாகவே மாறிவிடுவது. அப்படி அல்ல, நான் அதுவாக மாற முடியாது, அது வேறு நான் வேறு. ஆனால் அது வேறு நான் வேறு என்று பிரிவில்லாமல் சேர்ந்து போய்விடுவது அவ்வளவுதான். அதுக்கு நேற்று சொன்னேனே, பாலும் தண்ணீரும் சேர்ற பொழுது பால் வேறு தண்ணீர் வேறு தெரிவதில்லை, சேர்ந்து போய்விடுகிறது. ஆனால் நீங்க பால காய்ச்சினால் அது பொங்கி தண்ணீர் வெளியில வந்துடுது, பிரிக்க முடியும். இல்லாவிட்டால் இறைவனும் உயிரும் ஒன்று என்று ஆகிவிடும். நான் உங்களுக்கு முன்னமே சொல்லுகிறேன், நான் இப்போ உங்களுக்கு சொல்லுகிற தத்துவம் நான் படித்த தத்துவத்தை தான் சொல்லுகிறேன். தத்துவங்கள் வேறு வேறு பல உண்டு, நான் சொன்னதுதான் சரி என்று கட்டாயம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு தத்துவ வரிசையிலே உள்சென்றால்தான் மற்ற தத்துவங்களை புரிய முடியும். அப்ப நான் உங்களை ஏதோ ஒரு தத்துவத்துக்குள்ளே கொண்டு போக வேண்டும். அப்ப நான் உங்களை கொண்டு போகண்டா, எனக்கு தெரிஞ்ச தத்துவத்துக்குள்ளேதான் கொண்டு போகலாம். நான் படித்தது சைவ சித்தாந்தம் என்கின்ற தத்துவம், அதை ஒரு ஒரு துளி படித்திருக்கிறேன். ஒன்னும் தன்னடக்கத்துக்காக சொல்லவில்லை, உண்மையாக சொல்லு. அப்போ அந்த ஞான நிலை என்பது வழிபடுகிறவன் வழிபடு பொருள் வழிபாடு என்று இல்லாமல் அந்த அனுபவத்தை நானாக பெறுவது. இப்போ லட்டு சாப்பிட வேண்டும் என்றால் லட்டு என்று ஒன்று இருக்க வேண்டும், சாப்பிடுகிறவனாகிய நான் இருக்க வேண்டும், சாப்பிடுகிற அனுபவம் இருக்க வேண்டும். இப்போ அந்த அனுபவம் எதில இருந்து வருகிறது? அந்த லட்டிலே இருந்துதான் வருகிறது. அதை நான் உண்ணுகிற பொழுது அந்த அனுபவத்தை பெற, அப்படி இல்லை நானே லட்டாக மாறிவிட்டால் அந்த அனுபவத்தை தனித்து பெறத்தவே. இது நமக்கு அனுபவத்திலே இல்லாத செய்தி என்றபடியால் கொஞ்சம் உள்ளே வாங்கிறது கஷ்டம். ஆனால் அது உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும், அது உண்டு என்பதை புரிந்து கொள்ளும் ஞான வழிபாடு என்று அந்த வழிபாட்டை வைக்கிறார்கள். இதுல என்ன பெரிய ஒரு ஆச்சரியம் என்றால், ஞான வழிபாட்டை சொல்லுகிற பொழுது சொல்வார்கள், அது ஒரு வழிபாடும் தான், வழிபாட்டினுடைய பயனும் தான். சரியை கிரியை யோகம் ஞானம் இருக்கிறது அல்லவா, ஞானம் இந்த வழிபாடுகளினுடைய பயனாகவும் அமையும். இரண்டரை கலத்தில் தானே பயன், அது ஒரு வழிபாடாகவும் அமையும். அது எப்படி சார் அது ஒரு வழிபாடாகவும் அமையும், வழிபாட்டின் பயனாக அமையும், ஒன்று ரெண்டாகவும் ரெண்டு ஒன்று ரெண்டாக இருக்க முடியுமா என்றால், அதற்கு நான் ஒரு விளக்கம் சொல்லுகிறது வழக்கம். இந்த தர்க்கத்திலேயே உபமானங்கள் தான் ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்தும். அப்போ அதுக்கு என்ன அப்படின்னா, ஒரு மாடிப்படியிலே நீங்கள் ஏறுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மாடிப்படியிலே ஏறுகிறீர்கள், ஒரு 5 படி ஏறி அந்த மாடிக்கு போக வேண்டும் என்று வைத்துக் கொள்ளும், அல்லது 10 படி ஏறி மாடிக்கு போக வேண்டும். 1 படியில் ஏறிவிட்டீர்கள், 2வது படியில் ஏறிவிட்டீர்கள், 3வது படி ஏறிவிட்டீர்கள், இந்த 10வது படியிலே காலத்திற்கு வைக்கிறீர்களே கடைசி படி, அது படியா தளமா? அது படியாகவும் இருக்கும் தளமாகவும் இருக்கும். அதுபோலத்தான் ஞானம் வழிபாடாகவும் இருக்கும் பயனாகவும் இருக்கும் என்று